ஒன்றை குறித்து அறிந்துவிட்டு ஒன்றை நாம் அறிந்துவிட்டோம் அப்படி நாம் நினைச்சோம்னா அது மதியீனமான காரியம். ஒன்றை குறித்து அறிவது என்பது வேறு, ஒரு காரியத்தை அறிவது என்பது வேறு. கிறிஸ்துவை குறித்து அறிவது சுலபம், ஆனால் கிறிஸ்துவை அறிவது சுலபம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? கிறிஸ்துவை குறித்து அறிவது சுலபம், யார் வேணாலும் அவரை குறித்து அறியலாம். பைபிள் ரெண்டு தடவை படிச்சாலும் கிறிஸ்துவை குறித்து அறியலாம், ஆனால் கிறிஸ்துவை அறிவது அதல்ல, அது மேலான காரியம். அப்ப இந்த இடத்துல இயேசு என்ற நாமத்தை குறித்து அறிவது சுலபம், ஆனால் அந்த நாமத்தை அறிவது என்றால் என்னன்னா அந்த நாமத்திற்குள் இருக்கிறதான அந்த வல்லமை, அந்த நாமத்திற்குள் இருக்கிறதான கிருபை, அந்த நாமத்திற்குள் இருக்கிறதான காரியங்களை அனுபவமாக்கிக் கொள்வதுதான் அந்த நாமத்தை அறிதல் என்பது. இதுல என்ன தெரிகிறது? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் எல்லாரும் கிறிஸ்தவன் அல்ல. நான் ஒரு கிறிஸ்டின், எனக்கு ஒரு கிறிஸ்டின் பேர் இருக்குது, நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், அவன் கிறிஸ்தவன் அல்ல. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்தவ தெய்வம் எனக்கு தெரியும், அவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் யார்? இயேசு என்ற நாமத்தை தெரிந்தவன் அல்ல, அந்த நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமை, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது, அதை அனுபவமாக்கி கொண்டவன் தான் கிறிஸ்தவன். அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் அந்த நாமத்தை குறித்தல்ல, அந்த நாமத்தையே அறிந்திருக்கிறான். அந்த நாமத்தை அறிந்திருக்கிறான் என்ன? அந்த நாமத்திற்குள் சொல்லப்பட்ட வல்லமையை அறிந்திருக்கிறான், அந்த வல்லமையை அனுபவமாக்கி இருக்கிறான், அந்த வல்லமையை தன் வாழ்க்கையில் ருசித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும், இயேசு தெய்வம் சொல்றோம், ஆனால் அந்த இயேசு என்ற நாமம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமா இருக்குதா, வெறும் அர்த்தம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும் தெரிஞ்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்க வேண்டும். புரியுதா? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்படுவது, அதுதான் கிறிஸ்தவத்தின் முதல் படி, அதுதான் அந்த நாமத்தை அறிகிறது என்பது, அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெறுவது. அவன்தான் கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவன். புரியுதா? அந்த நாமத்தினால் கிடைக்கிற பாவ மன்னிப்பு, நிச்சயம் பாவத்திலிருந்து விடுதலை அனுபவ ரீதியாய் உடையவனுக்குத்தான் கர்த்தர் அவரை அறிந்தவன் என்று கர்த்தர் சொல்லுவார். அவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேங்கிறார். இப்ப அந்த நாமத்தை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம அறியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்ப நான் சொன்னது பேசிக், அடிப்படை காரியம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, இது அடிப்படை விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஆனால் அதோடு நிற்கக்கூடாது, அந்த நாமத்துக்குள் இருக்கிற அடுத்த காரியங்களையும் நாம் அறிய வேண்டும். அந்த நாமத்தில் என்னென்னலாம் இருக்கிறது என்கிறதையும் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதை குறித்து கர்த்தர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அந்த நாமத்தின் வல்லமையை குறித்து பேசுகிறார். 16:17-18 வசனங்களை வாசிக்கலாம்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன,
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன,
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்,
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்,
நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
சர்ப்பங்களை எடுப்பார்கள்,
சர்ப்பங்களை எடுப்பார்கள்,
பாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும்,
பாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும்
அது அவர்களை சேதப்படுத்தாது,
அது அவர்களை சேதப்படுத்தாது. இங்க சொல்ற பாருங்க, அவருடைய நாமத்தினால் என்ன நடக்கும் சொல்றார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லிவிட்டு அந்த விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்றார். இரண்டாவது, வியாதிகளை சுஸ்தமாக்குகிறார்கள் இல்லையா, பிசாசுகளை துரத்துகிறார்கள். அடுத்தது, நவமான பாஷைகளை பேசுகிறார்கள், சர்ப்பங்களை எடுக்கிறார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்றார். அப்ப இந்த நாமம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் என்னென்ன செய்து பாருங்க, அந்த நாமம் பிசாசின் மேல் ஜெயத்தை நமக்கு தருகிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த நாமம் பிசாசின் மேல் ஜெயத்தை தருகிறது. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இயேசு இந்த நாமத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதோடு ஸ்டாப் ஆயிடக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் இருந்து நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுடைய வாழ்க்கை அந்த நாமத்தில் நீங்க ப்ரொசீட் ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? பிசாசின் மேல் உங்கள் வாழ்க்கையில அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும். ஜெயம் பெற்றவர்களாய் அவனை உங்கள் வாழ்க்கையில நீங்கள், உங்ககிட்ட வருகிற அவனை நீங்கள் துரத்துகிறவர்களாய் இருக்கணும், அவனை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். அவன் என்ன காரியத்தை உங்களோடு பேசினாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். பிசாசுகளை புறத்து வர சொன்ன உடனே நீங்கள் யாரையாவது போய் பிசாசு பிடிச்சு உங்களை பிடிச்சு துரத்தணும்ன்றது அல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்ககிட்ட அவன் ஓயாமல் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறான் தெரியுமா? எப்பொழுதும் உங்களோடு கூட அவன் பேசிட்டே இருக்கிறான் தெரியுமா? பிசாசு பிசாசிற்கு கர்த்தரை அறியாது இருக்கிறவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. எந்த நபர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அந்த நபரையே அவன் போக்கஸ் பண்ணியிருப்பான். எந்த நபர் அதிகமாய் ஜெபிக்கிறான் அவன் மேல் இன்னும் போக்கஸ் அதிகமா இருப்பான். எந்த நபர் இன்னும் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்கிறான் அவன் மேல் இன்னும் அதிகமா போக்கஸ் பண்ணுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு நெருங்க நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசாசுடைய பார்வையில் அவனுக்கு நீங்கள் ஒரு விஐபி. ரொம்ப முக்கியமா அவங்களை கவனிப்பான். யோபுவின் புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க, முதல் வசனத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் ஏழு வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவிடமாய் இருந்தான். அவனை குறித்து வேதம் அப்படி சாட்சி கொடுக்கிறது. அப்படி சாத்தான் தேவ புத்திர நடுவில் ஒரு நாள் வந்து நிற்கிறான். கர்த்தர் கேட்கிறார், எங்கிருந்து வர? நான் பூமி என்றும் சுற்றி திரிந்து வருகிறேன். கர்த்தருக்கு தெரியும் அவன் பூமி என்றும் சுற்றி திரிந்தான். ஆனால் யாரை அவன் போக்கஸ் பண்ணியிருப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்குள் தலை சிறந்த நீதிமான், தலை சிறந்த பரிசுத்தவான் யோபு. ஆகையினால் இந்த பிசாசுடைய கவனம் யார் மேல திரும்பி இருக்கும் அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டா அவன் அடிச்சு கேட்கிறார், கொஸ்டின் பண்றாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? தெரியும். ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டி என்னது கர்த்தருக்கு தெரியும். யார் அவன் போக்கஸ் பண்ணுவான் கர்த்தருக்கு தெரியும். அதனால கரெக்டா கேட்கிறாரு. அத்தனை ஜனங்கள் அன்னைக்கு உலகத்துல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி சொல்றாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லைனர். இப்ப பாத்தீங்கன்னா பிசாசு யார் கர்த்தரை உத்தமமாய் தேடுகிறார்கள், உண்மையாய் தேடுகிறார்கள், வைராக்கியமாய் தேடுகிறார்கள், வாஞ்சையோடு தேடுகிறார்கள், கருத்தோடு தேடுகிறார்கள், அவங்களதான் இன்னும் அதிகமாய் அவன் போக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த நபர்களை வீழ்த்துவதற்கு தன்னாலான முயற்சிகளை செய்வான். ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி உங்கள் வாழ்க்கையில பிசாசுடைய அட்ராக்ஷன் உங்கள் பக்கத்தில் திரும்பிடுச்சு. நீங்க அவனை அட்ராக்ட் பண்றீங்க. அந்த பிசாசு உங்களை எப்படியாகிலும் மறுபடியும் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்வான். அதைத்தான் பேதுரு சொல்றார், 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப இதுல என்ன தெரிகிறது என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை விழுங்குவதற்கு அவன் தன்னாலான முயற்சிகளை எப்பொழுதும் 24 மணி நேரம் செய்துட்டு இருக்கிறான். உங்கள் உள்ளத்துல வந்து ஓயாம பேசிட்டு இருக்கிறான். தப்பான காரியங்களை உங்களோடு பேசிட்டே இருக்கிறான். சரியான காரியங்களை கர்த்தர்களோடு பேசுறாரு. ஆனா அதே நேரத்தில் அவன் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தவறான காரியங்களை கூட பேசிட்டு இருக்கிறான். வேண்டாத காரியத்தை செய்வதற்கு உங்களோடு பேசிட்டு இருக்கிறான். உங்கள் நேரத்தை வீணடிக்கும்படி உங்களோடு பேசிட்டு இருக்கிறான். வேண்டாத காரியங்களை பேசும்படி உங்களிடத்துல பேசுறான். வேண்டாத காரியங்களை கேட்கும்படி அவன் உங்களோடு பேசுறான். வேண்டாத நபர்களோடு சகவாசம் வைக்கும்படி அவன் உங்களோடு பேசுறான். வேண்டாத இடத்துக்கு போகும்படி அவன் உங்களோடு பேசுறான். எப்படி ஆகிலும் உங்களை வீழ்த்துவதற்கு அவன் இரவும் பகலும் உங்களுக்கு போதனை செய்து கொண்டே இருக்கிறான். ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். எங்க போனா உங்களுக்கு பிரச்சனை அங்க போக சொல்லி சொல்லிட்டே இருப்பான். எங்க போனாலும் உங்களுக்கு வீழ்ச்சி வரும் அங்க போக சொல்லுவான். எங்க போனா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சேர்ந்து போக அந்த இடத்துல உங்களை போக சொல்லுவான். யாரை சந்தித்தால் அந்த நபர் மூலமா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போதோ அந்த நபரை போய் சந்திக்க சொல்லுவான். சொல்லிக்கிட்டே இருப்பான், இரவும் பகலும் சொல்லிட்டு இருப்பான். அவனை துரத்த தெரியணும். முதல்ல உங்களுக்கு நேராய் வருகிற சத்தங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறியணும். அந்த சத்தங்களை நிதானித்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய சத்தங்களை ஏற்றுக்கொள்ளணும். புறக்கணிக்க வேண்டிய சத்தங்களை புறக்கணிக்கணும். விரட்ட வேண்டிய சத்தங்களை விரட்டி அடிக்கணும். இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நான் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவன் சொன்னதை செய்யறதில்லை என்றுள்ள தீர்மானமா இருந்தது. செய்திருக்கலாம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவருக்கு கல்ல அப்பமாய் மாற்றுறது பெரிய விஷயம் கிடையாது. மாற்றவருக்கு முடியும், நினைத்த ஒரு விஷயத்துல மாற்றலாம். ஆனால் அது எங்கிருந்து வருது அந்த சத்தம்? அதே காரியத்தை பிதா சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பாரு. மகனை இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்டு சொல்லி மடமனு அப்பமாக்கி சாப்பிட்டு போயிருப்பாரு. ஆனால் அந்த சத்தம் பிதாவினுடையது அல்ல, பிசாசினுடையது. அதனால் அதுக்கு நான் எதிர்த்துதான் நீங்க அதனை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றதுல கவனமா இருந்த. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பவும் அவன் பேசிட்டே இருக்கிறான், எப்படியாவது உங்களை தள்ளுறது. அந்த பிசாசுகளை நீங்கள் துரத்தணும். அப்பாலபோ சாத்தானின் இயேசு கிறிஸ்து துரத்தினார். அது போல உங்களுக்கு விரோதமாய் உங்களை வீழ்த்துவதற்கு, உங்களை கத்தரை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் என்னெல்லாம் பேசுறானோ அந்த சத்தத்தை எல்லாம் நீங்கள் விரட்டி அடிக்கணும், அவனை விரட்டிட்டே இருக்கணும். அதான் பிசாசுகளை பேசிக்கா துரத்தது. அவன் மேல் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க ரட்சிக்கப்படாத ஆளா இருந்தா நீங்க துரத்தினா போக மாட்டான். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பா உங்களை விட்டு அவன் போய்த்தாகணும். புரியுதா? நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து 70 பேர், இதை படிக்க வேண்டாம், லூக்கா 10 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. 18 வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து 70 பேரை ஊழியத்தில் நியமிச்சார். அந்த 70 பேரும் போய் பிசாசை துரத்திட்டு வந்தாங்க, வல்லமையா வந்தாங்க, சந்தோஷத்தோடு வந்து சாட்சி சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்தில் இருக்கிறதை குறித்து, எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்படின்னு அர்த்தம், நீ ரட்சிக்கப்பட்டவன், உன் பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, அதனால உனக்கு இங்க பிசாசு உன்னை கண்டு பயப்படுதுங்கிறார். அப்படியானால் யாருடைய பெயர் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட உடனே பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது? யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்களை கண்டு பிசாசு பயப்படுகிறான். அவர் சொன்னாலும் கீழ்ப்படிவான். சரியுமா? உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது உண்மையானால் நீங்க சொன்னா பிசாசு கீழ்ப்படிச்சுட்டு ஆகணும். நீங்க சொல்றது அவன் கீழ்ப்படியும், அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யறார் கர்த்தர்? பிசாசுகளை துரத்துவார்கள், அத்தாரிட்டி சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறது மட்டுமல்ல, நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதை பத்தி உங்களுக்கு பின்னால சொல்றேன். அடுத்து சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. டிவைன் ப்ரொடெக்ஷன். சாவுக்கு ஏதுவானது ஒன்று குடிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு காரியம் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், நம்ம ரட்சிப்பின் மூலமாக அந்த நாமத்தை நம்ம சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை அனுபவத்தில் நம்ம ருசிக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் கட்டமாக கிறிஸ்துவின் நாமம், இயேசு என்ற நாமத்தை அறிந்து கொள்கிறோம். அறிந்த பிறகு அடுத்தது அந்த நாமத்தில் நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த நாமத்தை கொண்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன ஸ்டெப் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 13-14 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்தை குறித்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். சொல்றாரு. நெக்ஸ்ட் அதை இன்னும் பிரஸ் பண்ணி சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இந்த வசனத்தை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன வேணா கேட்டு வாங்கிடலாம் நினைச்சீங்கன்னா அது தப்பு, நடக்காது. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அது லிட்டரலா பிடிச்சுக்கிட்டு என்ன வேணா கேட்டு வாங்கிடலாம் நீங்க கனவு கண்டீங்கன்னா அது நடக்காது. என்னைக்குமே ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த துண்டான வசனத்தை மட்டும் பார்க்க கூடாது, அந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். எந்த இடத்தில் அந்த வசனம் என்ன நோக்கத்தோடு எந்த பின்னணியில் அது சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அறியணும். நீங்க இயேசு கிறிஸ்து சொல்ற காரியத்தின் பின்னணி வேற. என்ன சொல்லப்படுகிறார்? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரில் குமாரனாக என் மூலமாய் பிதா மகிமைப்படும்படி செய்வேன். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. அடுத்தது என் நாமத்தினால இப்படிப்பட்ட காரியத்தில் என்ன கேட்டாலும் தருவேங்கிறார். அப்ப இங்க என்னதான் தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு அது தெரியும். அதை நீங்க தெரியணும்னா எட்டாவது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். எட்டாவது வசனத்துல இருந்து வாசிப்போம்.
பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு
இயேசு, பிலிப்புவே,
இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும், நீ என்னை அறியவில்லையா?
என்னை
கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும்,
என்று
நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும், பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும், பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும், என் கிரியைகள் நிமித்தமாவது,
என்னை
நம்புங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால்,
என்னை
விசுவாசிக்கிறவன், நான் செய்கிற கிரியைகளை, தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும், பெரிய கிரியைகளையும் செய்வான்,
என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த 14 அதிகாரம், 15 அதிகாரம், 16 அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெச்சில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் இருந்தார் மனுஷனாக. அதில் கடைசி 3.5 ஆண்டுகள் தன்னுடைய சீஷர்களோடையே செலவிட்டார். அவங்கள ப்ரிப்பேர் பண்ணார், அவங்களை ஊழியத்திற்கு ரெடி பண்ணி அவங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தார். இப்பொழுது அவருடைய காலம் இந்த உலகத்தில் முடிவடைகிறது. சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்கிறார். இந்த 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களும் ஒரு ஃபேர்வெல் மெசேஜ். ஃபேர்வெல் மெசேஜ்னா பிரிவு உபச்சார செய்தி. அவர்களை விட்டு இப்ப பிரிந்து பரலோகத்துக்கு போக போறார், சிலுவையில மரிக்க போகிறார், பிதாவின் இடத்துல போக போறார். இந்த 3.5 ஆண்டுகள் இவரோடு இருந்துட்டாரு, கூடவே வாழ்ந்துட்டாரு. இப்ப இந்த 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது என்ன நடக்க போகிறது காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி அவர்களை தேர்ச்சி கொண்டே வராரு. அதனாலதான் ஸ்டார்டிங்ல 14 வசனத்தில் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அதுல ஒண்ணு உங்களுக்காக நான் ரெடி பண்ணுவேன் என்று சொல்லி அவங்க அப்படியே மெதுவா அவங்கள ரெடி பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா அவங்க இங்க திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, இந்த 3.5 வருஷம் இவரை நம்பியே வந்துட்டாங்க, திடீர்னு இவர் இவங்களை விட்டுட்டு போக போறாரு. ஆகையினால் இது அவங்களுக்கு பெரிய அப்செட் ஆயிடும். அதனால அப்படியே மெதுவா நாசூக்கா அவங்களை அப்படியே பில்டப் பண்ணிட்டு வர்றாரு. கவலைப்படாதீங்க, நான் மேல போறேன், மேல போய் எங்கேயும் போயிட்டு நினைக்காதீங்க, உங்களுக்காக தான் ஒரு வீட்டை ரெடி பண்றதுக்காக போறேன், நான் போய் ரெடி பண்ணிட்டு திரும்பி வந்து உங்களை நான் திருப்பி கூட்டிட்டு போயிடுவேன். இப்படி ரொம்ப அழகா அவங்களுக்கு அப்படியே பில்டப் பண்ணி கொண்டுட்டு வர்றாரு. அவங்க இருதயத்தை ரெடி பண்ணிட்டே வர்றாரு. கிராஜுவலா ரெடி பண்ணிட்டு வந்தவொடனே இது இவங்களுக்கு ஓரளவுக்கு புரியல, ஓரளவுக்கு தான் புரிஞ்சது, புரியல. நான் என் பிதா இடத்துக்கு போறேன், பிதா இடத்துல போறேன்றாரு. என்ன இது? உடனே பிலிப்பு கேட்டான், திடீர்னு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டாது, எங்களுக்கு போதும் அப்படின்ட்டான். என்ன பிதாட்ட போற, பிதாட்ட போற, அவரு முதல்ல எங்களுக்கு காட்டும். உடனே சொன்னார், பிதாவை பார்க்கணும்னு கேட்கிறியே, இதுவரைக்கும் என்ன நீ பாத்திய, 3.5 வருஷம் பாத்தியே, இப்ப போய் நீ என்கிட்ட வந்து பிதாவை காட்டுன்னு சொல்றியே, நீ இது உனக்கே நியாயமா இருக்குதா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை நீ போய் புதுசா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பிதா எப்படி பேசுவார் பார்க்கணுமா? நான் பேசுறது பாரு, இப்படிதான் பேசுவார். பிதா எப்படி நடந்து கொள்வார் பார்க்கணுமா? என்ன பாரு, இதே மாதிரிதான் பிதா நடப்பார். பிதா எப்படி சிந்திப்பாருன்னு உனக்கு தெரியணுமா? நான் எப்படி சிந்திக்கிறவர் அப்படிதான் சிந்திப்பார். பிதாவுக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? எனக்கு எப்படி கோவம் வருது பார்த்துருக்கல, அப்படிதான் அவருக்கு கோவம் வரும். பிதாவுக்கு எப்படி சந்தோஷம் வரும் தெரியுமா? நான் எப்படி எந்த சூழ்நிலை சந்தோஷப்பட்டிருக்க பார்த்துருக்கல, அதுதான் அவருக்கு சந்தோஷம் வரும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவருடைய அத்தனை உணர்வுகளையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்டேன். வாழ்க்கையில் பிதாவை யாருமே பார்க்க முடியாது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியிலிருந்து வெளிப்பட்டதான குமாரனாகி நான் தான் அவரை வெளிப்படுத்தணும். என் வாழ்க்கையில் இந்த 3.5 வருஷங்கள் பிதாவை ஒவ்வொரு பகுதியிலும் நான் உங்களுக்கு படம் பிடிச்சு காமிச்சிட்டேன். இப்படிதான் பிதா இருப்பார். அடுத்தது சொல்றாரு, நாம் பிதாவில் இருக்கிற பிதா எனக்கு இருக்கிறார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறோம். என்னையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் உணர்விலும் எல்லாவற்றிலையும் கலந்துட்டோம். எங்களை பிரிக்க முடியாது. நானும் பிதா ஒரே மாதிரி இருக்கிறோம். அதனால என்ன பார்த்தாலே போதும், பிதாவை பார்த்த மாதிரி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், இதுல எதுலையுமே உனக்கு நம்பிக்கை இல்லை. நானும் நான் என்னென்ன செய்யறேன்னு வச்சு பார்த்த இல்ல, அதை பார்த்தாகிலும் பிதா எனக்குள்ள இருக்கிறார்ன்றதெல்லாம் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது பெரிய விஷயம் இல்லப்பா. நான் இந்த உலகத்தோட்டு போக போறேன். நான் பிதாவை ரெப்ரசன்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன். நான் போக போறேன். இப்ப அடுத்தது உங்களுக்கு ஒரு அடுத்த லெவல் சொல்றேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வன். நான் செய்த கிரியைனா இது பிசாசு ஓட்டுறது, வியாதி சுகமாக்குறது, செத்தவங்களை எழுப்புறது, குருடருக்கு பார்வை கொடுக்கிறது, அது கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் செய்த கிரியைகளை தானும் செய்வேன்னா வெறும் பிசாசு ஓட்டுறது, வியாதி சுகமாக்குறது, பிரசங்கம் பண்றது, செத்தவங்களை எழுப்புறது, இயற்கையை கட்டுப்படுத்துறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ காரியத்தை பிரம்மாண்டமா செஞ்சுட்டு போறது, இதுதான் இயேசு செய்த கிரியைகளை தானும் செய்வான் அப்படி நிறைய பேர் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கிரியைங்கிறது என்ன தெரியுமா? பிதாவின் தெய்வீக சுபாவங்களை என்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் நான் காமிச்சிருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். பிதாவை நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். இப்ப நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். இனி இந்த பிளேஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் எப்படி இந்த பிதாவை இந்த உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நான் காமிச்சனோ அதே போல நான் போன பிறகு பிதாவை நீங்க தான் இந்த உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்ட்டாரு. புரியுதா? என்னுடைய பிளேஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இது அவங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இல்ல. அதனால சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். நான் எப்படி பிதாவை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சனோ அதே கிரியைகளை நீங்களும் செய்வீங்க. அது மட்டுமல்ல, இதை பார்க்கிலும் இன்னும் பெரிய கிரியைகளை கூட நீங்க செய்வீங்க. இது நம்ப முடியாத இல்லை, ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, இது சாத்தியமா நமக்கு தோன்ற மாட்டேங்குது. எப்படி பிதாவை நம்ம பிரதிபலிக்கிறது, எப்படி பிதாவை போல இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது, எப்படி பிதா பேசுறது போல பேசுறது, எப்படி பிதாவை போல சிந்திக்கிறது, எப்படி பிதாவை போல நடக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இந்த உலகத்தில் நான் ரெப்ரசன்டேட்டிவா, நான் எப்படி அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனுக்கு காட்டுறது, உலகத்து மனுஷனுக்கு காட்டுறது. இந்த பயம், இந்த அவநம்பிக்கை நமக்கு வரும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து நேரத்தில் அடுத்து சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை குமாரனில், குமாரனாக என் மூலமாய் பிதா மகிமைப்படும்படியாக உங்களுக்குள் அந்த தெய்வீக சுபாவங்களை, இந்த கிரியைகளை நான் தருவேன். புரியுதா? பிதா மகிமைப்படும்படியாக அவருடைய சுபாவங்களை உங்களுக்கு என் நாமத்தினால் உங்களுக்கு தருவேன். அதை இன்னும் அடுத்தது இன்னும் பிரஸ் பண்ணி சொல்றாரு, என் நாமத்தினால நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும், நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். என் அர்த்தம், என் நாமத்தினால நீங்கள் பிதாவுடைய எந்த சுபாவத்தை கேட்டாலும் உங்களுக்கு தரேன். பிதா மாதிரி சாந்த குணம் வேணுமா, கேளு என் நாமத்தினால தரேன். பிதா மாதிரி அன்பு வேணுமா, என் நாமத்தினால கேளு தரேன். பிதா மாதிரி இறக்க வேணுமா, என் நாமத்தினால கேளு தரேன். பிதா மாதிரி வல்லமை வேணுமா, என் நாமத்தினால கேளு தரேன். பிதாவுடைய எந்த சுபாவம் உனக்கு வேணும், எது வேணும் கேளு, எதை கேட்டாலும் தரங்கிற. புரியுதா உங்களுக்கு? என் நாமத்தினால எதை கேட்டாலும் அது தருவேன்றது உலகத்தில் நம்ம கண்கள் காண்கிற இச்சிக்கிற எல்லாத்தையும் கிடையாது. பிதாவின் சுபாவத்தை பைபிள்ல ஃபுல்லா பாக்குறீங்க. எந்த சுபாவத்தை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். பிதாவின் சுபாவங்கள், பிதாவின் கிரியைகள், அதை இயேசு கிறிஸ்து வாங்கி தன் வாழ்க்கையில காமிச்சாரு. இதே போல நீங்களும் காட்ட முடியும். என் நாமத்தினால கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை கிராண்ட் பண்றேங்க. பிதாவுடைய எது வேணும் உங்களுக்கு, கண்டிப்பா நான் தரேங்க. பிதாவுடைய என்ன தன்மை வேணும், தேவனாகிய கர்த்தரை போலவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா விதமான வல்லமைகளையும் அதிகாரத்தையும் கிருபைகளையும் இயேசுவின் நாமம் நமக்கு தருகிறது. புரியுதா? எங்க போயிடுச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது பிதாவுடைய அத்தனை குணாதிசயங்களையும் மொத்தமாக நம்ம வாங்கிக் கொள்ள முடியும். இதை விசுவாசிக்கணும், இதை கேட்கணும். அற்பத்தனமா டூவீலர் வேணும், பிரிட்ஜ் வேணும், பைக் வேணும், கார் வேணும், இதை நினைக்க கூடாது. புரியுதா? பிதாவினுடைய தெய்வீக காரியங்களை கேளு. அதான் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை கேளு, மேலானவைகளை கேளு, மேலானவைகளை கேளுங்கள். பிதாவின் தன்மைகளை கேளுங்கள், அவருடைய வல்லமைகளை கேளுங்கள், அவருடைய இரக்கத்தை கேளுங்கள், அவருடைய சுபாவத்தை கேளுங்கள், அவருடைய பரிசுத்தத்தை கேளுங்கள், அவருடைய ஞானத்தை கேளுங்கள், அவருடைய சாதுரியத்தை கேளுங்கள், அவருடைய அறிவை கேளுங்கள். இது எப்படி இருக்குது? அதை கேளுங்க, அவருடைய அறிவை கேளுங்க, அவருடைய ஞானத்தை கேளுங்க, அவருடைய வல்லமை கேளுங்க, அவருடைய இரக்கத்தை கேளுங்க, அவருடைய பரிசுத்தத்தை கேளுங்க. அதான் கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை என்கிற நிலைமையில் நம்ம அறிந்தோம். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். அடுத்த கட்டத்தில் அந்த நாமத்தில் நம்ம எங்க போறோம்னா, பிதாவை போலவே மாறிவிடுகிறதற்கு இயேசுவின் நாமம் நம்மை வழி நடத்துகிறது. இப்படி இந்த லெவல்ல நீங்க ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுதும் பரலோகத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் போய் நிக்க வச்சிருப்போம், நிக்க வைக்கப்படுவீங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிதாவின் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஈஸியா யூஸ் பண்ண வேண்டாம், விசேஷமா யூஸ் பண்ணுங்க. அந்த நாமத்தினால் நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு பதில் உண்டு. அதுக்கு இன்னும் ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? சொல்லி நம்ப முடியுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன்,
இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன்,
காலம் வரும்,
காலம் வரும்,
அப்பொழுது,
அப்பொழுது
நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல்,
நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல்
பிதாவை குறித்து,
பிதாவை குறித்து
வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்,
வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்.
அந்த நாளில்,
அந்த நாளில்
நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள்,
நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள்,
உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று,
உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று
உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை,
உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்ன ஒரு வார்த்தை நீங்க சொல்லுகிறார் பாருங்க. இது நெக்ஸ்ட் லெவல். இந்த 16th சாப்டர் முடிய போது, அவருடைய ஃபேர்வெல் சர்மனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் இது. இப்ப சொல்றார் கடைசியான லாஸ்ட் வேர்ட்ஸ். அந்த நாளில், அதாவது நான் உங்களை விட்டு போன பிறகு, என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. இருந்தா தானே கேட்கறதுக்கு, என்னிடத்தில் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. நான் உங்களை விட்டு போக போறேன், என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஆனா அதனால நீங்க ஒன்னெல்லாம் ஆயிடக்கூடாது. அதனால சொல்றது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டரின். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான உபதேசம் இது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த உபதேசமே தெரியாம இருக்கிறாங்க. என் நாமத்தினால பிதாட்ட கேளுனாரு, எங்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டீங்கனாரு. ஜபத்தை செய்யும் பொழுது அன்பான இயேசுவே, இயேசு சாமி, இந்த ஜபம் எல்லாம் பண்ணக்கூடாது, எங்கிட்ட கேட்காதீங்கன்ட்டார். டாக்டரின் படி தவறு. யார் செஞ்சாலும் இந்த ஜபம் எல்லாம் தப்பு. நான் உங்களை விட்டு போன பிறகு என் நாமத்தை வைத்து நீங்க பிதாங்கிட்ட நீங்க கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரே தவிர, நான் உங்களோட மனுஷனா நடம்போடும் பொழுது என்கிட்ட கேட்டீங்க, இயேசுவே எனக்கு வேணும், இயேசாண்டவரே இது வேணும், இயேசையரே வேணும், இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுனீங்க. ஆனால் இப்பொழுது நான் மறித்து உயிரோடு எடுத்த பிறகு எங்கிட்ட டைரக்டா கேட்காதீங்க, என் பேரை சொல்லி டைரக்டா பிதாட்டு போயிடுங்கட்டார். என் பேரை யூஸ் பண்ணிட்டு நேரம் பிதாட்டு போயிடுங்கட்டார். அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டைரக்டா பிதாகிட்ட பேசணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஒரு மனுஷனும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, நடுங்கினாங்க, திகைச்சாங்க, கலங்கினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோடு டைரக்டா பேசுறது அனுபவம் இருக்குது, நேரடியா பேசுற அனுபவம் இருக்குது. அவரோட இந்த நாமத்தை யூஸ் பண்ணி டைரக்டா அவரோட பேசுறது கர்த்தர் வச்சுட்டார், டோர் ஓபன் பண்ணி கொடுத்துட்டார். நேரத்துக்காட்டி பேசிக்கங்க, என் பேரை சொல்லிட்டு நீங்க நேரம் போய் பேசுங்க சொல்றல, நம்ம ரெக்கமெண்ட் பண்ண சொல்றோம்ல. ஒரு இடத்துல ஒரு பெரிய கம்பெனி எம்டி நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வச்சுங்க, அந்த இடத்துல யாராவது வேலை கேட்டு அப்படி கெஞ்சிட்டு நிக்கிறாங்கன்னா, சரி நான் சொன்னேன் போய் சொல்லு அப்படின்னு, என் பேரை சொல்ல அனுப்புறேன்னு சொல்லு, அப்போ உடனே வேலை கிடைக்கும். ஏன்னா எனக்கும் அந்த எம்டிக்கு நடுவில் இருக்கிறதான ரிலேஷன் அவ்வளவு க்ளோஸான ரிலேஷன். என் பேரை சொன்னா டக்குன்னு, நீ யாரா இருந்தாலும் சரி, என் பேரை சொன்னா நான் அனுப்புனேன்ற ஆளா இருந்தா கண்டிப்பா உனக்கு நடக்கும். இது எதன் அடிப்படையில் தெரியுமா? நமக்கும் அந்த எம்டிக்கு நடுவில் இருக்கிறதான ரிலேஷன் அடிப்படையில் தகுதியிலா இந்த நபருக்கு காரியம் நடக்குது. எந்த அடிப்படையில்? இந்த ரிலேஷன் அடிப்படையில். இப்ப நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருது. இப்ப நிறைய பேருக்கு ஜெபத்துக்கு பதில் வர்றதை பத்தி ரொம்ப கேள்வி. ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதில் வந்துட்டா தடுமாறி போயிடும். ஜபத்துக்கு பதில் வந்துச்சு. ஜபத்துக்கு பதில் வர்றதுல நீங்க அவ்வளோ எக்ஸைட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? ஒன்னு சொல்றேன், உங்கள் ஜபத்திற்கு உங்கள் பரிசுத்தத்தை வச்சு பதில் வருதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நீதியை வச்சு பதில் வருதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க உத்தமத்தை அமைச்சு வச்சு பதில் வருதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தியாகத்தை வச்சு பதில் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் பார்த்தனே இதெல்லாம் கொண்டு போய் நிக்க வச்ச ஒண்ணுமே வராது, ஒரு பதிலும் வராது. நம்முடைய நீதிகளெல்லாம் கொண்டு போய் நிக்க வச்சு நம்ம ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு பதில் கொடுன்னா ஒரு பதில் வராது நமக்கு. இப்ப நம்முடைய ஜெபத்துக்கு எந்த அடிப்படையில பதில் வருது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய நேமை யூஸ் பண்ண சொல்லிட்டாரு, என் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன் இருக்கிறதோ அந்த ரிலேஷன் அடிப்படையிலே நமக்கு பதில் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிறதோ, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த விதமான குறுக்கு எதுவுமே இல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம், அந்த ரிலேஷன் அடிப்படையில் நமக்கு பதில் கிடைக்கிறது. அப்ப அவ்வளவு க்ளோஸா இருக்கும் பொழுது அந்த குமாரனுக்கு பிதா எதையுமே மறுக்க மாட்டார், அவ்வளவு க்ளோஸ். அப்ப அவர் பேரை சொல்லிட்டு போற நமக்கு எதையும் மறுக்க மாட்டார். ஆமென். அதனாலதான் சொல்ற, ஜபத்துக்கு பதில் வர்றத பத்தி பெருசா எக்ஸைட் ஆகாதீங்க, நம்ம காரியம் கிடையாது. அது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையிலே நமக்கு பதில் அளிக்கப்படுகிறது. இதை நான் கொஞ்சம் முடிச்சார் இந்த காரியத்தை சொல்ற பாருங்க. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். பதில் எப்படி இருக்குது பாருங்க. பதில் எதுவும் அரவர பதில் கிடையாது. இப்ப நீங்க கேட்டது கேட்டதோட கொஞ்சம் குறைச்சு கிடைச்சதுன்னு வச்சுங்க, சரி என்னமோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டபடியே கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்குது. கேட்டதுக்கு மேல கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் நிறைவா இருக்கும். தாங்க முடியல, நாங்க இப்படி கேட்டேன் ஆனா இப்படியே கிடைச்சிருச்சு, நான் கொஞ்சம் கேட்டேன் நிறைய கிடைச்சிருச்சு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அதுதான் இங்க சொல்ல வர்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பதில் பெறுவீர்கள். எப்போ? இயேசுவின் நாமத்தில் போய் நிற்கும் போது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கு நடுவில் ரிலேஷன் அப்படிப்பட்டது. இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை பிதா இயேசு கிறிஸ்து இடத்துல ரிவீல் பண்றாரு, ஒரு பெரிய ரகசியம். என்ன தெரியுமா? இது அந்த வசனத்தை மட்டும் வாசி உங்களுக்கு சொல்றேன், 26 வசனத்துல கவனிங்க. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்திலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டுவதில்லையே. இது கூட நான் சொல்லணுமாங்கிற, இது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது கூடவா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ங்கிறாரு. புரியுது? இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது, சொல்ல வேண்டுவதில்லை அப்படின்ற ரொம்ப அழகான காரியம். நீங்க வந்து என் பேரை சொல்லி பிதாட்ட ஒரு காரியம் ஜெபிச்சீங்கன்னா, பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நான், உட்கார்ந்துட்டு பிதா, அருமையான பிதாவே, ஏன் வேற சொல்லிட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க, உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. பக்கத்தில் உட்கார்ந்து பிதாட்டு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்துட்டு இதான் நடக்குது, உங்க கண்ணில் பார்க்கல இதான் நடக்குது, பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நம்முடைய ஜபம் நேர சிங்காசனத்துக்கு போகிறது இயேசு நாமத்தில். இயேசு கிறிஸ்து சும்மா உட்கார்ந்து என்ன நடக்குது வேடிக்கை பார்க்கிறார் நினைக்கிறீங்களே, வேடிக்கை பார்க்கல, அந்த ஜபத்தை பார்க்கிறாரு. பிதாவிட்ட சொல்றாரு, பிதாவே என் நாமத்தினால பாவம் மன்னிக்கப்பட்ட என் பிள்ளை, என் ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டவங்க என் பேரை சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க, உடனே செஞ்சு கொடுத்துருங்க. ரெக்கமெண்டேஷன் பாருங்க, பக்கத்து சீட்ல உட்கார்ந்து ரெக்கமெண்ட் பண்றாரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே ரெக்கமெண்ட் பண்றாரு உங்க ஜபத்துக்கு பதிலுக்கு. இதை விட வேற என்னங்க வேணும், இதை விட யாருடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வேணும்? இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு, பிதா கிட்ட என் பிள்ளை என் பேரை சொல்லிட்டு வந்திருக்குது, செஞ்சு கொடுத்துருக்க பிதாவேன்ட்டார். பதில் வராமல் இருக்குமா? இதனை ரெக்கமெண்ட் பண்ணாம இருப்பானு கேட்கிறார், நம்மளையே க்வெஸ்சன் பண்றாரு. உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணாம இருப்பானாங்கிறாரு. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு கிருபை. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க, செய்ய முடியும்னாலும் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் மனுஷங்க அவங்களுக்கு முடியும், நினைச்சா செஞ்சு கொடுக்க முடியும், செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உனக்கு செய்யாம இருப்பேனா, உனக்கு போய் நான் செய்யாம இருப்பேனாங்கிறாரு. உனக்கு போய் நான் ரெக்கமெண்ட் பண்ணாம இருப்பேனா, நீ என் பிள்ளை, என் ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்ட என் நாமத்தை நீ அறிந்திருக்கிற, என் நாமத்தை சொல்லிட்டு வர, உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணாம இருப்பேனா? இயேசு கிறிஸ்து நம்மள பதில் கேள்வி கேட்கிறேன். உனக்கு நான் செய்வேன்னு உனக்கு நான் சொல்ல தேவையில்லையே, என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, கண்டிப்பா உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேங்கிற. ஆகிறால் இதுதான் இயேசுவின் நாமத்தை அறிந்து அவரோடு கலந்து தெய்வீக சுபாவங்களை பிதாவினிடத்திலிருந்து வாங்கி நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கிற போதுதான் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறேங்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய சுவாக்கியம் பெற்ற நம்ம எப்படி இங்க கீழே இருக்க முடியும்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். அதனாலதான் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது என்ன ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இயேசு என்ற நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே பிதா வைப்பேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே கேட்டான், உமது நாமம் என்ன? இருக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க பேர் என்ன? நான் ஆபிரகாமின் தேவன். அவர் பெயர் தன் பெயரை சொல்லல, தன்னை பின்பற்றினுடைய பெயரை சொல்றார். ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆனா அவர் பேரை சொல்லல. அவர் மனோவா கேட்கிறான், உமை கனம் பண்ணும்படி, கர்த்தருடைய தூதரானவரே உமை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன? அதிசயம். அவ்வளவுதான், பார்த்துக்கோ, அதிசயம் நடக்க போது பார்த்துக்கோ, அவ்வளவுதான். என் பேரெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, அதை நீ கேட்பானே என்கிறார். என் பேரை ஏன்பா நீ கேட்கிற? அது அதிசயம், அதெல்லாம் உனக்கு இப்ப சொல்லப்பட முடியாது. ஆனால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறதான் அந்த நாமம் காலம் நிறைவேறும் பொழுது வெளிப்படுத்தப்பட்டது, அதுதான் இயேசு என்ற நாமம். காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த இயேசு என்ற நாமம் மறைக்கப்பட்டது, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மறைக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்து புறப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற நாமம், அதனாலதான் அந்த நாமத்தை அறிந்தவர்களை கர்த்தர் அறிகிறார். அந்த நாமத்தை மறுதளிக்கிறவனை அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிசாசனுடையவர். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயப்படாதவன், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அங்கீகரிக்காதவன், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த நாமத்தை கனம் பண்ணுகிறவனை, அந்த நாமத்தை அறிந்திருக்கிறவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த நாமத்தை அறிதல் என்றால் என்ன? அந்த நாமத்திலிருந்து வெளிப்படுகிற வல்லமையை அனுபவமாக்கிக் கொள்ளுதல். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த அனுபவம் நமக்கு உண்டாகணும். நம்ம லைஃப்ல பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகணும். அதுதான் கிறிஸ்துவின் நாமத்தை அறிகிறதின் முதல் படி. அடுத்த கட்டம், அந்த நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்னார். பிசாசுகள் ஓயாமல் உங்களை வீழ்த்துவதற்கு உங்களோடு பேசிட்டு இருக்கிறத துரத்தணும். பிசாசுகளின் மேல் அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த நாமத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிசாசுகளின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க ஒவ்வொரு நிமிஷம் எவ்ரி மினிட் நீங்க அதை யூஸ் பண்ணணும். உங்களை வீழ்த்துகிறதற்கு முயற்சிக்கிற பிசாசுக்கு விரோதமாய் அந்த அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்க கொண்டு போகப்படுவீங்க. அடுத்தபடியாய் அந்த நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேனர். அடுத்த ஸ்டெப், குமாரனில் மகிமைப்படும்படியாக செய்வேனர். எதை கேட்கிறது? பிதாவையே கேளுங்க, அவருடைய தன்மைகளை கேளுங்க, அவருடைய பரிசுத்தத்தை கேளுங்க, அவருடைய வல்லமையை கேளுங்க, அவருடைய மனதுருக்கத்தை கேளுங்க, அவருடைய சுபாவத்தை கேளுங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை போலவே வாழ்ந்து காண்பித்து விட்டு போய்விட்டார். இன்னைக்கு நம்மளை அந்த பொசிஷன்ல நம்மளை வச்சிருக்கிறார். பிதாவை போலவே இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழும்படியாக நம்மை வைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. தன்னை குறித்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அடுத்தது நம்மளை பார்த்து சொல்ற, நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த பொசிஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு இந்த உலகத்தில் பிதாவை காண்பித்து வெளிச்சமாயிருந்தார். அதே போல நம்மும் வெளிச்சம் காண்பிக்க வேண்டும். நம்மை கண்டவன் பிதாவை காண வேண்டும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க என்ன கேட்டாலும், பிதாவுடைய காரியம் நீ என்ன கேட்டாலும் தரேன். என்ன கேட்டாலும் தரேன், எதை வேணாலும் கேளு, நான் தரேன். எப்படி தருவேன்? உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருவேன். சும்மா அறகுறையா இல்லை, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருவேன். தெய்வ பிள்ளையே, உங்களுக்காக நான் ரெக்கவர் பண்றேன். நீங்க அந்த நாள் எங்கிட்ட என் நாமத்தினால கேட்பீங்க, நான் பிதா கிட்ட அதை பத்தி உங்ககிட்ட உங்களை குறித்து நான் சொல்ல மாட்டேனா, அதை குறித்து நான் பிதா கிட்ட வேண்டிக் கொள்வேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையேன்ட்டாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் ரெக்கமெண்ட் பண்றதுல வந்து பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு செகண்ட் தாட்டுக்கு இடமே அவர் வைக்கல. இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்கிற நல்ல காரியங்களுக்கு அவருடைய ரெக்கமெண்டேஷனை குறித்து டவுட்டே கருத்துல வைக்கல. இது நான் சொல்ல வேண்டுவதில்லையே முடிச்சுட்டாரு. என்ன ஒரு அருமையான ஆண்டவர், என்ன ஒரு அருமையான இரட்சகர் நமக்கு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எவ்வளவு சுவாக்கியம் பெற்ற ஜனங்களாக எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. தகப்பனே, இவ்வளவு பெரிய சுவாக்கியத்திற்கு நாங்கள் எம்மாத்திரம். எங்கோ இருந்த எங்களை அழைத்து உமக்கென்று தெரிந்து உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் எங்களை கழுவி உம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி இவ்வளவு பெரிய சுவாக்கியத்திற்குள்ளானவர்களாய் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக மகு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பெரிய கிருபையை எங்களுக்கு தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த கிருபையை நாங்கள் வாழ்நாளெல்லாம் பயன்படுத்தி உண்மை இந்த உலகத்திற்கு காண்பித்து விட்டு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் உண்மை இந்த உலகத்திற்கு காண்பிக்கட்டும். எங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு நீர் ஒருவர் இந்த உலகத்தில் தெய்வம் என்பதை எங்கள் வாழ்க்கை உலகத்திற்கு பிரதிபலிக்கட்டும் அப்பா. அதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அந்த வாஞ்சை ஒவ்வொருவருக்குள்ளும் பச்சியறியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த எண்ணங்கள், இந்த வாஞ்சை கொழுந்து விட்டு எறிவதாக, பற்றிக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தில். இந்த செய்தி இங்கே கேட்டவர்கள் மட்டுமல்ல, இனி சீரியல கேட்க போகிறவர்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களையும் கொழுந்து விட்டு எரிய பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.